கொட்டகையிலிருந்து கோட்டைக்கு,
தாமு படைக்கும்
கொட்டகையிலிருந்து கோட்டைக்கு,
அரிதாரம் பூசும் ஆளுமைகள் அரசியல் அதிகாரம் பெறுவது குறித்த ஆய்வு தொடரில் இன்று ஜெயலலிதா.
ஆயிரத்தில் ஒருவன் படத்தின் மூலமாக எம்ஜிஆரின் கதாநாயகியாகிறார் ஜெயலலிதா.
அடுத்த 8 ஆண்டுகளில் எம்ஜிஆர் ஜெயலலிதா இணை 28 படங்களில் ஜோடியாக நடிக்கிறது. எம்ஜிஆருடன் அவரின் நாயகியாக அதிக படங்களில் நடித்தவர் ஜெயலலிதா
தான். ஏமா அவர் அப்படி அலட்சியமா சொல்றீங்க?
வீட்டுல இருக்கா?
நாட்டுக்காக உழைக்கிறவரை வீட்டுல எதிர்பார்க்கலாமா? நான் கூட ஆரம்பத்துல அவரை ரொம்ப சாதாரணமா தான் நினைச்சேன்.
இப்போ
அவரை தெய்வமா மதிக்கிறேன். நான் சும்மா சொல்றேன், என்னமோ தெரியலம்மா, என்னையே அறியாம எனக்கு அவர் மேல போகமா ஒண்ணும் தெரியாத மாதிரி. அம்மா,
உன்னை பிடிக்காத அவ்வளவு சோழ்மையில போட்டிருக்க.
பிடிச்சிடலாம், ஆனா அது துரத்துறவங்க யாருங்கறத பொறுத்தது.
நான் தான் துரத்து வந்திருக்கேன்,
நான் தான் ஓடாம நின்னுட்டேனே.
எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்குமான நிஜ வாழ்க்கை உறவு குறித்து பல கருத்துக்கள் நிலவினாலும் ரசிகர்களை பொறுத்த மட்டிலும் ஜெயலலிதா தான் எம்ஜிஆரின் வாரிசு. ஜெயலலிதாவை அண்ணி என்று எம்ஜிஆரின் ரசிகர்கள் பாசத்தோடு அழைப்பதாக குறிப்பிடுகிறார் பேராசிரியர் சாரா டிக்கி.
இதையே ஜெயலலிதா இப்படி நினைவு கூறுகிறார்.
He was a very warm and caring kind of person. And after mother died, he replaced her in my life. So he was everything to me. He was mother, father, friend, philosopher, guide, everything to me. He sort of took over my life.
Hollywood நடிகை மெர்லின் மன்ரோவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையே நிறைய ஒற்றுமைகளை காணலாம்.
கவர்ந்திழுக்கும் அழகு,
ஈர்க்கும் கவர்ச்சி,
காந்த பார்வை,
கொஞ்சம் குரல்,
அலட்டிக்கொள்ளாத அதே நேரம் துணிச்சலான பாவனை,
கண்ணியமும் ஆபாசமும் கலந்து சமூக தடைகளை தகர்த்தெறியும் புதுமை
என இருவரிடமும் ஒத்த ஆளுமை கூறுகள் நிறைய உள்ளன.
தனது நடிப்புலக அவதாரங்களால் மெர்லின் மன்ரோ 1950களில் அமெரிக்காவிலும், ஜெயலலிதா 1960-70களில் தமிழகத்திலும் ரசிகர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டனர். ஹாலிவுட் நடிகை மெர்லின் மன்ரோ குறித்து பேராசிரியர் ரிச்சர்ட் டயர் குறிப்பிடுகையில்,
வெகுளித்தனம், ஆபாசம், சுலபத்தில் பலியாகக்கூடிய இயல்பு என இவை அனைத்தும் கலந்த ஒரு அழகு கலவை மெர்லின் மன்ரோ. 1950களில் இருந்து சமூக கலாச்சார சூழலில் தனது இந்த மந்திர கலவையால் மர்லின் மன்றோ அமெரிக்க ரசிகர்களை சுண்டி இழுத்து தனது கவர்ச்சியால் கட்டி போட்டார்.
மன்றோ குறித்த பேராசிரியர் டயரின் வாதம் நடிகை ஜெயலலிதாவின் திரை பிம்பத்திற்கும் பொருத்தமாகவே படுகிறது.
நேர்முகம் ஒன்றில் தனது இளமை பருவம் குறித்து
மர்லின் மன்றோ
இப்படி குறிப்பிடுகிறார்.
But I'm not just generally happy. If I'm generally anything, I guess I'm generally miserable. I don't know that they want to be alone, but they also want to be together, you know? Because I think I have also a gay side to me, also a sad side.
தனது பெரும்பாலான திரைவேடங்களில் அச்சம், நாணம், மடம் போன்ற குணங்களோடு குடும்பத்தை பேணிக்காக்கும் பெண்ணாகவும் காதலுக்கு கட்டுப்பட்டு கணவனின் கட்டளைக்கு உட்பட்டு நடக்கின்ற சராசரி மனைவியாகவும் ஜெயலலிதா தோற்றமளிக்கிறார்.
குதிரைக்கு கடிவாளம், பசுவுக்கு மூக்கணம் கயிறு, பெண்ணுக்கு திருவாங்குலியம், இதான உங்களோட அர்த்தம். எந்த தர்ம நியாயமோ எல்லாமே இந்த தாலி கயிற பாரமா தந்திருக்கீங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? முடியாம இந்த சுருக்கு ஒவ்வொரு நாளும் என்ன கொல்லதே.
தப்புதான் சீதா, தப்புதான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
வார்த்தை இருக்குன்னு ரொம்ப சுலபமா மன்னிப்பு கேட்டீங்க. எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு யோசிச்சீங்களா?
நான் செஞ்சது மகத்தான பாவம் தான், அதை நான் உணர்றேன். அதுக்கு பரிகாரமா?
பரிகாரமா? முறைய மறந்து கட்டினீங்களே இந்த மாங்கல்யம். இத முடிவா நான் பிளவா போறோம் பாருங்க. அப்போ உங்க கையாலேயே கழிச்சிடுங்க. என் கடனும் தீந்து போகும், கடமையும் முடிஞ்சு போகும்.
அதேவேளையில் அடிமை பெண் போன்ற சில படங்களில் ஜெயலலிதா எதிரி நாயகியாகவும் நடித்துள்ளார்.
தர்ம சாஸ்திரத்தால் தமிழ் பெண்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கும் கற்பு என்ற கண்ணுக்கு தெரியாத கவசத்தை கட்டிக்காக்கும் கன்னியாகவே தமிழ் திரை நாயகிகள் அன்று முதல் இன்று வரை முன்னிறுத்தப்பட்டு வருகின்றனர். ஜெயலலிதாவின் திரைவேடங்களும் இதற்கு விதிவிலக்கல்ல.
என்ன தம்பி, என்ன
நடந்தது? உங்க மகள் என்ன மதிக்கல?
உங்க வார்த்தையை மறுத்து பேசினாளா?
ஆமா ஆமா.
கேள்வி, அவர் வேலையை விட சொன்னா உடனே விட வேண்டியதானே? கட்டின புருஷன் பார்த்து கிணத்துல விழுடுன்னு சொன்னா விழுகிறத தாண்டி கொண்டாட்டி கிணத்துல விழ சொல்லியிருந்தா எப்பவோ விழுந்திருப்பேம்மா. ஆனா இந்த குடும்பத்துல இருக்கிற சிக்கலுக்கு இப்ப நான் வேலையை விட்டுட்டேன். இந்த குடும்பத்தையே நெருப்புல தள்ள மாதிரி ஆயிடும். அதை தடுக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆம்பளா அவருக்கு இல்லாத பொறுப்பு உனக்கு என்னடி வந்துச்சு? அம்மா, நான் ஒரு இருட்டுல சிக்கிக்கிட்டு இருக்கேன். அவர் வெளிச்சத்துல நிக்கிறார். இருட்டில் இருக்கிறவங்களால வெளிச்சத்துல நிக்கிறவங்களை பார்க்க முடியும். ஆனா வெளிச்சத்துல இருக்கிறவங்க இருட்டில் இருக்கிறவங்களை பார்க்க முடியாது. இதுக்குதாண்டி பெண்களை அதிகம் படிக்க வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. படிச்சதுனாலதானே நீ புருஷனை விட புத்திசாலின்னு நினைக்கிற? பார்வதி, அவத்தான் புருஷனோட புத்திசாலி இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் நினைக்கிறபடி அகம்பாவுக்காரி இல்லை. அவன் தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டு இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். அவர் நினைக்கிறது சரியோ தப்போ சொன்னபடி கேட்க வேண்டியதுதானே இவ கடமை.
ஒரு வகையில் புதுமையை புகுத்தி தமிழ் திரையுலகில் புரட்சி செய்தாலும் மறுவகையில் பழமைவாத அடையாளத்தை எதிரொலிக்கும் நாயகியாகவே ஜெயலலிதாவின் திரைப்பட நிழல் ஆளுமை இருந்தது.
எனக்கு ஒரு முடிவு சொல்லாம இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். ஊருக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? ஐயா பெரியவங்களே, உங்க எல்லாருக்கும் முன்னாரதான கோவில்ல வச்சு இவர் எனக்கு தாலி கட்டினாரு. குடும்ப விவகாரத்தை பத்தி கூட்டத்துல வச்சா பேசுறது
சொத்து சுகம் பறி போகுது, நான் பேசாம இருந்துருவையா? ஆனா என் வாழ்க்கையே பறி போகுதே.
அதுக்கு யார் பொறுப்பு? உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்ட. இப்ப இன்னொரு பெண் வாழ்க்கை தொடங்க போற நேரத்துல ஏன் குழப்பம் பண்ற? போந்த
கேட்டீங்களா, நான் வெளியே போகணுமா? அவர் வீட்டுல இருக்கணுமா? அவர் வாழணுமா? நான் சாகணுமா? எப்படி நியாயம்? என்னங்க யா கேட்டுக்கிட்டு ஊமை அனுக்கிறீங்க? குடும்பத்துல ஒரு மனைவி புரியாம நடந்துகிட்டா புத்தி சொல்லி திருத்துவாங்க. அதுக்கு வாழ்க்கைய விட்டவன் ஒதுக்கிடுறது.
உன் விவகாரத்தை எல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்க. கூட்டிக்கிட்டு வாமாமே.
எனக்காக பறிஞ்சு பேச எங்க அப்பா அம்மா யாரும் வரல. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே தொடர் என் குழந்தைதான். இந்தாங்க உங்க காரணியில வச்சுட்டேன். நம்ம குழந்தைய தாண்டிக்கிட்டு போய் அவ கழுத்துல தாலியை கட்டுங்க.
என்ன சொன்ன?
தொட்டதுக்கெல்லாம் தமிழ் பண்பாடு நாகரிகம்னு வாய் வலிக்காம சொல்லுவீங்களே, இதுதான் உங்க நாகரிகமா?
நாகரிகத்தை பத்தி என்கிட்ட பேசுறேன். உலகத்துக்கே நாகரிகம் கத்து கொடுத்த நாட்டுல பிறந்த மர தமிழ் அண்டினா. கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அறையிற பண்பு கட்ட ஜென்மம் நான் இல்ல. அந்த காலத்துல நம்ம நாட்டு பெரியவங்க வியாபாரத்துக்காக வெளிநாடு போனாங்கன்னா நம்ம நாட்டு நாகரிகத்தை வெளிநாட்டுல பரப்பிட்டு வருவாங்க. இப்ப வெளிநாட்டுக்கு படிக்க போற ஒன்ன மாதிரி சிலதுகள் நாகரிகம்ங்கிற பேரால எதையோ கத்துக்கிட்டு வந்து நம்ம நாட்டுல பரவ விட்டதுனாலதான் இங்க தேவைகள் அதிகமாயி போய் வறுமை, திருட்டு, பசி, பட்டினி, விபச்சாரம் எல்லாம் அழிஞ்சு போய் பட்டணமே கெட்டு குட்டிச்சு வரா போச்சு. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தமிழனுடைய நாகரிகத்தை, ஏன் நம்ம இந்திய கலாச்சாரத்தை காப்பாத்திக்கிட்டு வர்றது எங்க பட்டிக்காடு? உயிரே போனாலும் உங்க பாழா பண்ண நாகரிகத்தை நுழைய விட மாட்டோம். அந்த பட்டிக்காட்டுல பிறந்த எங்கிட்டே நாகரிகத்தை பத்தி பேசுற படிபடியும் அறிவு கட்டப்பட.
கொட்டகையிலிருந்து கோட்டைக்கு
ஒலித்த குரல்கள் மகேந்திர ராஜா பிரவீணன் மற்றும் காந்திமதி தினகரன். எழுத்து மற்றும் ஆய்வு தாமு. நிகழ்ச்சி தயாரிப்பு ரைசன்.